அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் நந்தினி குருசங்கரன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். புதிய இரண்டாண்டு கடன் மீட்சி திட்டத்திற்கான ஒப்பந்தம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கிரேக்கம் கோரியுள்ளது. நாட்டின் பெரிய கடன்களை ஒரே சமயத்தில் மறுசீரமைக்கும் திட்டமும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
Οι πιστωτές και οι εταίροι μας μας δίνουν μια συμφωνία η οποία δεν αποτελεί λύση.
இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட கடைசி நிமிடத்திலேயே வந்துள்ளது. இன்று கிரேக்கத்தின் நடப்பு கடன் மீட்பு ஒப்பந்தம் காலாவதியாகும் வேளை, இன்றைக்குள் தாம் முக்கியமாக செலுத்த வேண்டிய கடன் கொடுப்பனவை தம்மால் செலுத்த முடியாமல் போய்விடும் என கிரேக்கம் ஏற்கனவே உறுதிபட தெரிவித்திருந்தது.
இந்தோனேஷியாவின் மேற்கிலுள்ள சுமத்ரா குடியிருப்பு பகுதியில் ஒரு ராணுவ போக்குவரத்து விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 100 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும், இதுவரை குறைந்தது 49 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நான்கு இயந்திரங்களை கொண்ட அந்த C-130 ரக ஹெர்குலஸ் விமானத்தில் 113 பயணிகள் பயணித்ததாக நம்பப்படுகிறது. மெய்டன் நகரிலிருந்து வானுக்கு புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே நொறுங்கி கீழே விழுந்த அந்த விமானம் அருகில் இருக்கும் குடியிருப்பு கட்டடங்களையும் கடைகளையும் சேதப்படுத்தியது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தென் சூடான் ராணுவத்தினர் டஜன் கணக்கான சிறுமிகளை குழுவாக பாலியல் வல்லுறவு செய்து பின்னர் அவர்களது வீடுகளினுள்ளேயே அவர்களை உயிருடன் எரியூட்டிக் கொன்றதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. தென் சூடான் அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே சண்டை உக்கிரமாக நடைபெற்ற அந்த நாட்டின் வடகிழக்கு பிராந்தியத்திலேயே இந்த துஷ்பிரயோகங்கள் நடந்துள்ளதாக அங்குள்ள ஐநா ஒரு புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிளர்ச்சி குழுவினரின் இருப்பிடம் குறித்த தகவலை தெரிவிக்கும்படி ஒரு பெண்ணை நிர்பந்தித்ததற்காக கனன்று கொண்டிருந்த நிலக்கரி அவரது கைகளில் ஏந்தும்படி செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நைஜீரியாவின் அரசு எண்ணெய் நிறுவனம் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் பெருமளவில் பண மோசடி செய்திருப்பதாக எழுந்த புகார்கள் குறித்து நைஜீரிய அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் தாங்கள் சம்பாதித்த 40 பில்லியன் டாலர்கள் பணத்தில் பாதிக்கும் அதிகமான தொகையை மத்திய அரசிற்கு செலுத்தியதாக தேசிய பொருளாதார சபை கூறியிருக்கிறது. ஆனால் தேசிய பொருளாதார சபை எண்ணெய் வருமானம் முழுவதையும் அரசுக்கு செலுத்த வேண்டும். கடந்த வாரம் நைஜீரிய தேசிய பெட்ரோலிய கழகத்தின் குழுவை அந்நாட்டின் புதிய அதிபர் முகமது புகாரி கலைத்தார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
தீவிரவாதத்தை எதிர்க்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என எகிப்தின் அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி உறுதியளித்துள்ளார். கைரோவில் அரசு வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு மறுநாள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பரக்கத் என்ற அந்த வழக்கறிஞரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அதிபர் நீதியின் கைகள் சட்டத்தால் கட்டப்பட்டிருப்பதாகவும் நீதியை நிலைநாட்ட தேவையான மாற்றங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் தொலைக்காட்சி உரையில் கூறினார்.
சிரியாவில் மாந்திரீகத்தில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டி 2 பெண்களின் தலையை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் துண்டித்து கொன்றுள்ளதாக சிரியாவின் அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சிரியாவில் IS அமைப்பினர் பொதுமக்களில் பெண்களை தலைவெட்டி கொள்வது இதுவே முதல் முறை. இப்பெண்களும் அவர்களுடைய கணவர்களும் மாந்திரீகத்தில் ஈடுபட்டமைக்காக இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக சிரியாவின் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த பெண்களோடு அவர்களது கணவன்மாரும் தலை துண்டித்து கொல்லப்பட்டனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சீனாவின் ஒட்டுமொத்த கரியமில வாயு வெளியேற்றத்தை முன்பு திட்டமிட்ட 2030 முன்னதாகவே குறைப்பதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என சீன பிரதமர் தெரிவித்துள்ளார்.
லைபீரியாவிலிருந்து இபோலா ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று அறிவிக்கப்பட்டு 7 வாரங்களே ஆன நிலையில் தற்போது அந்நாட்டில் மீண்டும் ஒருவருக்கு இபோலா வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றாலும் பீதியடைய தேவையில்லை என வரச்சரித்துள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.